द्रव्यं लक्ष्मीः शुभं शरणं प्रपद्ये श्रीरङ्गनाथरङ्गोपयतीन्द्रलिङ्गौ श्रीमद्वीररघुसमाद्य शरदिस्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवतं सदेशिकय देहे कारुण्यवीक्षास्पदम् हे वेरङ्गदुरीनशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणमुदार्यम् नारायणास्य यदि दुर्यकृपा विशिष्टं श्रीरङ्गनाथ इति शेखरमाश्रयामः श्रीरङ्गेश षडारादि यदीशानपदाश्रयम् विसुमराघवार्यं सम्बन्धे सारण्यभूषणम् श्रीमद्रङ्गषडारियोगिचरणनिष्ठात्मरक्षापरम् श्रीमद्रङ्गषडारिवीररघुराड्लब्धागमाद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैः बान्धव महत्त्वं सजम् वन्दे वस्त्रविभूषणं पुरवरं श्रीकृष्णमार्यं सदा श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवासयोगेश्वरगुरुपदयोरर्पितस्वात्मवारौ श्रीमच्छ्रीरङ्गनाथाद्वयमुनि कृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीरोन्नतोपुल्तिरिवेङ्कटमुडयान् पारुण्रुचोन्नपणमुडिगुळ् ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேர போகணமும் வாழ்வு.
பரிகர விபாக அதிகாரத்துல வந்து அங்கங்களை பத்தின விஷயங்கள் எல்லாம் விரிவா சாயிச்சது. இப்படிப்பட்ட அங்கங்களோட கூடின அங்கியான சரணாகதிக்கு ஸ்ரீமத் ராமாயணத்திலேருந்து ரெண்டு பிரகரணம் காட்டி அதை விளக்கினார். அதாவது ஒண்ணு திரிஜட சரணாகதி, மற்றொன்று வந்து விபீஷண சரணாகதி. இந்த திரிஜட சரணாகதின்றது பிராட்டியின் இடத்துல பண்றது, விபீஷண சரணாகதி பெருமாள் பண்றது. ஆக இது ரெண்டு இடத்துலயும் சாப்தமாகவே நமக்கு அங்காங்கிகள்லாம் நன்னா வந்து தெரியுது, சாப்தமா வெளிப்படையாகவே தெரியுது. இதை கொண்டு மற்ற சரணாகதி பிரகரணங்கள்ல ஊகிக்கப்படுறது, சிலதெல்லாம் வெக்கமா தெரியாது. ஆனா என்ன பண்றோம், இதனால இது சித்திக்கிறதுன்னு சொல்லி ஆர்த்திகமாக அர்த்தாத்தி சித்திப்பதாக அறியும். ஆக இதுல வந்து இப்ப அடுத்தபடியா என்னன்னு கேட்டா, இப்படிப்பட்ட ஒரு சரணாகதி ஆகிற அனுஷ்டானத்துக்கு மகா விசுவாசம்ன்றது ரொம்ப முக்கியம். அதாவது அஞ்சு அங்கங்கள் இருக்கிறதுல மகா விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த மகா விசுவாசம்ன்றது என்னன்னா, அதிகார கோட்டிலையும் சேர்றது, அங்க கோட்டிலையும் சேர்றது. அதாவது மகா விசுவாசம் உள்ளவன் தான் பிரபத்திக்கு அதிகாரி. அதனால அதிகாரம் சித்திக்கிறதுக்கும் என்ன வேணும், ஆக்கிஞ்சன்ய அனன்யகதீஸ்வத்தோட அவன் மகாவிஸ்வாசசாலியா இருக்கணும். இப்போ மகாவிஸ்வாசம் அதிகாரத்தையும் கொடுக்கறது. அதே மாதிரி அஞ்சு அங்கங்கள்ல ஒன்றாகவும் அந்த மகாவிஸ்வாசம் இருக்கு. ஏன் இந்த மகாவிஸ்வாசம் அதிகாரத்துல சேர்றதுன்னா, எஸ்ய யாவாம்ச விஸ்வாசக தஸ்ய சித்திஷ்ட தாவதி என்று சொல்றது. ஏதாவாலிதி நைதத்திய பிரபாவக பரிசியது. மந்திரத்துக்கு அளவற்ற பிரபாவம் உண்டு, அந்த பிரபாவத்தை நம்ம அளவிட முடியாது. அப்படிப்பட்ட பிரபாவம் இருந்தாலும் யாராருக்கு எந்தெந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் எப்படி இருக்கு, பல சித்தியிலையும் வேற்றுமை இருக்கு என்று பிரமாணம் சொல்றதுனால விசுவாசம் அங்கம்னு சொல்லல, விஸ்வாசத்தினுடைய மகத்துவம். ஆக இந்த மகா விசுவாசம்ன்றதுதான் பிரபத்திக்கு அங்கம் என்பதாக சொல்றோம். இப்ப ஏன் இவ்வளவு உறுத்தி சொல்றோம் இந்த மாதிரி மகா விசுவாசத்தினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த பிரபத்தியில வந்து விசுவாசம் வராம போறதுக்கு சுவாமி இந்த இடத்துல சங்கா பஞ்சகம் என்பதாக ஐந்து விதமான ஒரு ஆட்சேபங்களை கொண்டு அதுக்கு சமாதானம் சாதிக்கிறார். ஏன் ஒருத்தருக்கு பிரபத்தி விஷயத்துல மகாவிஸ்வாசம் வராமல் போறதுன்னா, அந்த வராமல் போறதுக்கு காரணமான ஆட்சேபங்கள் மொத்தமும் எப்படி வருதுன்னு கேட்டா, பெருமாளுடைய பரத்வத்தை மட்டும் பார்க்கறதுனால வருது. அதுதான் சங்கா பஞ்சகம் என்பதாக ஐந்து விதமான ஆட்சேபங்களை இப்ப சாதிக்கிறார். இந்த அஞ்சு விதமான ஆட்சேபங்களுக்கும் நிவர்த்தகமா இருக்கிறது எதுன்னா, ஸ்ரீமத் சப்தத்திலையும் நாராயண சப்தத்திலையும் கிடைக்கிற அர்த்த விசேஷங்கள் என்று சொல்ற. அதுல என்னன்னா, அஞ்சு ஆட்சேபங்களை சொல்ற போது சுவாமி தேசிகன் எல்லாத்தையும் சேர்த்து என்னென்ன காரணம்ன்றத சொல்லி ஆட்சேபங்கள் எல்லாத்தையும் சேர்த்து எழுதியிருக்கார். இப்ப நாம என்ன பண்றது புரிஞ்சுக்கிறதுக்குன்னா, ஒரு சங்கைக்கான காரணம் பெருமாளுடைய இன்ன குணம், இரண்டாவது சங்கைக்கான காரணம் இன்ன குணம் அப்படின்னு அந்த அஞ்சு விதமா சொல்லப்பட்ட குணங்களுக்கும் ஆட்சேபங்களும் எப்படி இருக்கு, ஐந்து விதமாக இருக்கு. பரிகாரமும் ஐந்து விதமாக இருக்கு. அப்படி பிரிச்சுண்டுட்டமான புரிஞ்சுக்கிறது சௌரியமா இருக்கும். அதுல இப்ப என்னன்னா, முதல்ல ஆட்சேபம் என்ன வருது அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டா, சர்வஜ்ஞனாயும் சர்வசக்தனாயும் இருப்பவன், சார்வஜ்ஞனாய் சர்வசக்தி யுக்தனாய். முதல்ல இந்த குணத்தை பார்க்கிறோம். பெருமாளுடைய சர்வஜ்ஞத்துவமானது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, அஜ்ஞாதம் நாஸ்திதே கிஞ்சித்து என்று சுக்ரீவாதிகள்லாம் சொன்னாலோ இல்லையோ, அந்த மாதிரி நீ அறியாதது ஒன்றுமில்லை. அஜ்ஞாதம் நாஸ்திதே கிஞ்சித், அறியாமை என்பது கிஞ்சிதம் உன்னிடத்துல நாஸ்தி கிடையாது அப்படின்றது தான் சர்வஜ்ஞத்துவம். அப்போ அறியாமை என்பது கிஞ்சித்தும் கிடையாதுன்னா, எல்லாம் அறிந்தவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப இவன் சர்வஜ்ஞனா எல்லாவற்றையும் அறியறதுனால நமக்கு என்ன தெரியறது, நம்ம பண்ற ஒவ்வொரு தப்பையும் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதனால நம்முடைய அபராதங்கள்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். அதனால தனிமையில கூட தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால என்னன்னா, பகவான் அறியாதது எதுவும் கிடையாது. அதனால சர்வஜ்ஞனா இருக்கிறதுனால நம்முடைய அபராதங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். எல்லாத்தையும் அறியறவன் மட்டும் இல்லை, சர்வசக்தி யுக்தன், சர்வசக்தி யுக்தன் அப்படின்னா என்ன அர்த்தம், சமர்த்தன். அதனால எதையும் செய்வதற்கு அவன் சாமர்த்தியசாலி சமர்த்தனாக இருக்கான். அதனால நம்முடைய அபராதத்தை அறிந்ததோடு மட்டுமல்லாமல் அபராதத்துக்கு ஏற்றபடி சிக்ஷிக்கிறதுக்கும் அவனுக்கு சாமர்த்தியம் உண்டு, தண்டிக்கிறதுக்கும் சாமர்த்தியம் உண்டு. இந்த மாதிரி அவனுடைய சர்வஜ்ஞத்துவம் சர்வசக்தித்துவத்தை பார்க்கிறோம், நம்முடைய அபராதத்தை நினைக்கிறோம். அப்ப அடுத்தது என்ன தோன்றது அப்படின்னு சொல்லி கேட்டா, அபிகம்யனாக கூடுமோ, அவன் கிட்ட நம்ம எப்படி நெருங்கிறது அப்படின்னு சந்தேகம் வருது. ஏன்னா நம்ம தப்பையும் தெரிஞ்சிட்டு இருக்கான், தெரிஞ்சிட்டதோடு மட்டும் இல்லை, கையாலாகாதவன் இல்லை, சமர்த்தனா இருக்கான், தண்டிக்க முடியும், சிவாமிய ஜஸ்திரம் என்ற பகவான் என்ன சொல்றான், அவனுடைய நிகிரகமாகப்பட்டது சம்சாரத்திலேயே ஒன்னா அழுத்தி வைக்கிறேன், ஆசூர பிரகிருதிகள் இடத்துல பிறவிய கொடுக்கிறேன்லாம் சொல்றான். ஆக இந்த மாதிரி பகவானுடைய ஒரு நிகிரக சங்கல்பம் பலவிதமான தண்டனங்களை நமக்கு கொடுக்கறதுக்கு சமர்த்தனாகவும் இருக்கிற போது, அனந்த அபராதங்களை உடையாருக்கு அபிகம்யனாக கூடுமோ, நம்முடைய அபராதத்தை நினைச்ச நாளைக்கும் நம்ம எப்படி அவனிடத்துல நெருங்கிறது அப்படின்னு பயம் வருது. இப்போ இந்த கலக்கத்துக்கு வந்து பரிகாரம்தான் ஸ்ரீம சப்தத்துல சொல்லப்படுற புருஷகார விசேஷம். அந்த புருஷகார விசேஷம் அப்படின்றதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்ட, மறுக்க ஒண்ணாமை அப்படின்னு எழுதிருக்கோம். எழுதிட்டா அப்ப முதல்ல ஆட்சேபம் என்ன, ஆட்சேபம் பரிகரிக்கிறது எப்படி, ரெண்டும் தெரியும். ஆக இந்த மாதிரி வந்து மறுக்க ஒண்ணாத புருஷகார விசேஷம். ஆக இந்த மறுக்க ஒண்ணாமை அப்படின்றது என்னன்னா, பிராட்டி வந்து ஒரு ஜீவன் விஷயத்துல பகவானிடத்துல இந்த ஜீவனை ஏத்துக்கணும்னு சொல்லிவிட்டாள்னா பெருமாள் அதை மறுக்க மாட்டான். அதான் இதுல சாதிக்கிற போது ரகசிய ரத்னாவளியில இத்தலையில் வாத்சல்ய அதிசயத்தாலும் அத்தலையில் வாலப்ய அதிசயத்தாலும் புருஷகாரமாய் கொண்டு இஜீவர்களுக்கு சஞ்சமாகிறாள். இவளை புருஷகாரமாக்க வேண்டுகிறது ஈஸ்வரன் தண்டதரன் ஆகையாலே என்று ரொம்ப அழகாக அந்த 30 வாக்கியங்களும் அவ்வளவு நமக்கு அனுபவிக்க எதுதான் போக்கியம் இல்லை எல்லாம் அதான் தெரிவிக்கிறது. அந்தந்த வரிகளும் நமக்கு போக்கியமா தான் இருக்கு. அந்த மாதிரி இப்ப என்னன்னா மறுக்க உண்ணாத புருஷகாரம் என்று சொல்றோம். ஏன் வந்து பிராட்டி சொன்னா மறுக்க மாட்டான் பெருமாள்னா, பிராட்டி எப்படி இருக்கா, தானும் ஈஸ்வரனை போல சுதந்திரையாக இருந்தும் பாரதந்திரியத்தை வந்து என்ன பண்றா, தானே அங்கீகரிச்சு பகவானுடைய சொல்லுக்கெல்லாம் கட்டுப்பட்டவளா இருக்க. அதனால பெருமாளை போல அவளுக்கு சுவாமினித்துவம் சுவாதந்திரியம் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த சேஷத்துவ பாரதந்திரியத்தை தன் இச்சையினால பவதி உபயோகோ ஆத்மனி விதா என்பதாக நமக்கு அவளை குறிச்சு இருக்கிற சேஷத்துவ பாரதந்திரியம் மாதிரி பிராட்டிக்கு பெருமாளை குறிச்சு கிடையாது. அவ வந்து விரும்பி ஏத்துக்கிறான். அதனால வந்து சொரூபம் சுவாதந்திரியம் பகவத இதம் என்பதாக பெருமாளுடைய சுவாதந்திரியத்துக்கெல்லாம் ஏற்றம் யாராலேன்னா பிராட்டியாலேன்னு சொல்றான். இல்லைன்னா அவளும் தன்னை சுதந்திரின்னு காட்டி விட்டாக்க அப்போ பகவான் ஒருவனே நிரங்குஷ சுவாதந்திரியத்தை உடையவன்னு பேச முடியாதோ இல்லையோ. அதனால அந்த சேஷத்துவ பாரதந்திரியத்தை விரும்பி ஏத்துண்டதுனால பெருமாள் ஒருவனே நிரங்குஷ சுதந்திரன் அப்படின்னு. ஆனா அவ விரும்பி ஏத்துண்டது கலங்கரவா கலங்கி போய் அவ வந்து ஜீவகோடின்னு சொல்றதுக்கும் காரணமாயிடுது. அப்படி அவ தான் விரும்பி இத்தனைக்கும் பூர்வாச்சாரியர்கள் பட்டர்லாம் சாயிச்சிருக்கா, அதாவது பவதி உபயோகம் ஆத்மநிதிதான்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து என்ன சொல்றா, நீ விருப்பத்தினால விரும்பி ஏற்றுருக்க அப்படின்னு எல்லாம் சொல்றா. நகுண்ட சுவாதந்திரியம் பவதி ஜனஜ அந்யாகித குணம் என்பதாக பிராட்டியினால பெருமாளுக்கு ஒரு அதிசயம் ஏற்றம்னா பெருமாளுக்கு அதனால குறைவு வராது. அந்த பிராட்டி அவனை சேர்ந்தவ என்றெல்லாம் சொல்லி அந்த மாதிரி வந்து பிராட்டி என்ன பண்றா, யுகத்வாதோ துல்லியே அப்படின்னு சொன்ன அந்த ஸ்லோகத்துல ரெண்டு பேருக்கும் எல்லாம் சமமா இருந்து கூட இவ ஸ்திரீத்துவ நிமித்தமாக என்ன பண்றா, இந்த சேஷத்துவ பாரதந்திரியங்கள் எல்லாம் கருணா க்ஷமை இதெல்லாம் வந்து அவ விரும்பி ஏத்துருக்கான்லாம் சொல்லியிருக்கா. ஆனாலும் புத்தி கலங்கினவா என்ன பண்றா, அவளுக்கு நம்மள மாதிரி எம்பெருமானை குறிச்சு சேஷத்துவ பாரதந்திரியம் நம்மள போல இருக்குன்னு பிரமிச்சுட்ட. ஆக இப்ப என்னன்னு சொல்லி கேட்டா, அந்த மறுக்க உண்ணாமைக்கு என்ன காரணம்னா, அந்த மாதிரி சுதந்திரையா இருக்கிறவ அந்த பகவத் பாரதந்திரியத்தை விரும்பி ஏத்துண்டு தன் சுவாதந்திரியத்தை என்ன பண்ணிருக்கா, அடக்கி வச்சு வெளிக்காட்டல. ஆனா அதே சமயத்துல சிக்ஷிக்கிறதுல வேணா அடக்கி வச்சுட்டாலே தவிர ரட்சிக்கிறத வந்து வெளி காட்டியிருக்கா, ரட்சிக்கிறத வெளியில காட்டியிருக்கா. இப்ப திருஜட விஷயத்துல எல்லாரையும் இது பண்ணிருக்கா. ஹனுமார் வால்ல வச்ச தீயானது குளிர்ந்திருக்கணும், அவருக்கு எந்த தீங்கியும் பண்ணக்கூடாது, சீதோ பவ என்பதாக சங்கல்பிச்சா. லங்கையை எரிச்ச அந்த தீ இவருக்கு மட்டும் அப்படி வாழ்ந்த குளிர்ந்திருக்கு. அதனால ரட்சணத்துக்கு வந்து நான் பரதந்திர பெருமாள் ரட்சிப்பான்னு இருக்கிறது இல்லை. ஆனா சிக்ஷிக்கிறதுக்கு அபராதிகள் விஷயத்துல அந்த தண்டிக்கிற குணத்தை தன் கையில எடுத்துக்கல, ஆனா தண்டிக்க முடியும், தண்டிக்க முடியும். அதனால அந்த தண்டிக்க முடியும்ன்றது எங்க தெரியறது தெரியுமா உங்களுக்கு, அந்த இதுல வருது. அதாவது சுஸ்திஷ்டி விஷதா அசேஷ ஜெகதாம் சர்க்க உபசர்க்க ஸ்திதிகி ஸ்வர்க்கம் துர்க்கதிம் ஆபவர்க்கிக பதம் சர்வம்ச புர்வன் ஹரிஹி யஸ்யா வீட்சிய முகம் ததிங்கித பராதீனோ விதத்தே கிளம் கிரீடேயம் கழு நாண்யதாசிய ரசதாசியாது ஐக்கரத்தியாத. இதெல்லாம் சில சூக்மமான விஷயங்கள். உத்தமூர் சுவாமி அதை எடுத்து ஒண்ணு ஒண்ணும் வியாக்கியானம் பண்ணிருக்க. அதாவது என்னன்னா, பிராட்டி ரட்சிக்கிறத தானே செய்யறா, சிக்ஷிக்கிறது வந்து பிராட்டிக்கு கிடையாது, தண்டதரத்துவத்தை வந்து தான் கையில எடுத்துக்கல்ல அப்படின்னு சொல்றோம். இப்போ பிராட்டிக்கு வந்து சிச்சிக்கிற குணமோ நிகிரமோ இல்லைன்னா அவளுக்கு உபாயத்துவம் எப்படி வந்து சித்திக்கும்? உபாயமா பற்றுவது நிகிரக நிவர்த்திக்கு தானே. பக்தி பிரபத்தி எல்லாம் உபாயமா இருக்குன்னு அந்த இடத்துல வந்து உபாயமாக அந்த பெருமாள் திருவடியை பற்றுவதுன்றது என்னன்னா பிரசத்தியை தத்யோக்தே பிரபதன நிதித்தியாசனங்கிறது. பக்தி பிரபத்தி ரெண்டும் பகவானுடைய நிகிரகத்தை போக்குவதற்கு காரணம். நிகிரகம் போனா பகவான் என்ன பண்றா? மோட்ச இஷ்யாமின்னு சங்கல்பிச்சு பலனை கொடுக்கறான்றோம் இல்லையா. இப்ப பக்தி பிரபத்திய அனுஷ்டிக்கிறவா பெருமாள் தாயார் இருவரையும் உபாயமாக பற்றித்தானே உபாயத்தை அனுஷ்டிக்கிறார். அப்ப வந்து அவளை உபாயமாக பற்றுவது எதற்குன்னா நிகிரகத்தை போக்கிக் கொள்வதற்கு இல்லையா. அப்படி வரப்போது பிராட்டிக்கும் என்ன இருக்கு? நிகிரகம் இருக்குன்றதுனால தான் உபாயத்துவம் சித்திக்கிறது. நிகிரகம் உண்டுன்றது எங்க தெரியறது அப்படின்னு கேட்டா சொர்க்கம் துர்கதி ஆபவர்க்கிக பதம் சர்வம்ச குருவன் கருவி. சொர்க்கத்தை கொடுக்கறதோ துர்கதினா என்ன நரகம், ஆபவர்க்கிக பதம் மோட்சம். எல்லா பிராட்டியும் பெருமாளோட சேர்ந்து சங்கல்பித்து எஸ்யா வீச்சிய முகம் ஈச்சனம்னா சங்கல்பம். பிராட்டியும் பெருமாளோட சேர்ந்து சங்கல்பித்து தான் பல பிரதானம் பண்ணி நமக்கு அவள் நமக்கு உபாயமாகிறாள் என்று சொல்றோம். அதனால இப்ப என்னன்னா நாம் பண்ற தப்பு காரியம் அபராதத்தினால சீற்றம் வரது. ஆனால் தண்டதரத்துவத்தை நான் கையில எடுத்துக்காவே இருக்க கோபம் வராதுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப அழகா, ஏன்னா அந்த கோபம் வர்றதுனாலதான் நிகிரக நிவர்த்திக்கு அவளையும் நம்ம என்ன பண்றோம், உபாயமா சேர்த்து பண்றோம். ஆனா அவ பெருமையை சொல்ற போது ஸ்திரீத்வ பிரயுக்தம் தாயார் என்பதுனால அஜ்ஞாத நிகிரகை என்று உனக்கு நிகிரகம்னாலே இன்னதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்ப என்னன்னு கேட்டா அதெல்லாம் பிராட்டி என்ன பண்ணியிருக்கா, நான் கையில எடுத்துக்கல. அதான் சொல்றாரு, சாம்பலாக்க தகுந்த ராவணனே என்னுடைய ஒரு பாதிவிரத்தியத்தினால பத்மி பவன்னு சொன்னா ஒரு நிமிஷத்துல நீ வந்து பொசுங்கி சாம்பலா போயிடுவ. சீதோபவன்னு சொன்ன வாயால பத்மி பவன்னு சொல்றதுக்கு நாழி ஆகாது. ஆனா அந்த தண்டதரத்துவத்தை நான் கையில எடுத்துக்கல. அதனாலதான் என்ன சொல்றா, ராமன் லங்கைக்கு வந்து எல்லாரையும் அழிச்சு என்னை மீட்டு கொண்டு போனா அது அவனுக்கு பெருமை. ஷரைத்து சங்குலாம் திருஷ்டுவா லங்காம் பரபலார்த்தனக மாம் நயேத்தியதி காப்புத்தக சத்தத்திய சதுஷம் பதே அப்படின்னு அவன் கை பார்த்து இருக்க. அதெல்லாம் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணிருக்கார் சுவாமி. அதாவது லோகத்துல பொம்மநாட்டிகள் வந்து புருஷாளுக்கு அதீனமா இருக்கான்னா அவ தங்கள் ரட்சணத்துல அசமர்த்தர்களா இருக்கிறதுனால அந்த துணை அந்த இதெல்லாம் தேவைப்படுறது. ஆனா பிராட்டி பகவானை பற்றி இருக்கிறது தான் அசமர்த்தையா இருந்து அவன் தான் ரட்சிக்கணும்னு அப்படி இருக்கிறவ இல்லை. எல்லாவளால முடியும். ஆனா அந்த தண்டதரத்துவத்தை சிச்சிக்கிறத தான் கையில எடுத்துக்கல. எவ்வளவு கோபமா பேசுறார் சீதை பேசலையா ராவணன் விஷயத்துல, இன்னைக்கு நான் இவ்வளவு கதர் கதர்றேனே இந்த அழுகையும் ஓலமும் குரலும் வீடுகள் தோறும் ஒழிக்கும் சபிக்கிறா வெய்யரா அப்படின்னு சொல்லிவிட்டு கோபம் நிகிரகம் வர்றது. ஆனா தண்டிக்கிறத வந்து தன் கையில எடுத்துக்கல புரியறதா. அதனால நம்ம என்ன பண்றோம், பிராட்டிய புருஷகாரமாக பற்றவோம். அவள்கிட்ட தண்டதர போன்றத தன் கையில எடுத்துக்காததுனால என்ன பண்றா, கோபம் இருந்தாலும் வாத்சல்ய அதிசயத்தினால பெருமாள் இடத்துல பரிந்து பேசி சிபாரிசு பண்ற புரிஞ்சுதா. அதனால மறுக்க ஒண்ணா அமைன்றதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா எல்லா பிராட்டி பெருமாளுக்கு நிகரா சர்வஜத்துவம் சர்வசக்தித்துவம் எல்லாம் உடையவளாக இருந்தாலும் விரும்பி பகவானுக்கு தன்னை தேசபூதையாகவும் பரதந்திரையாகவும் கொள்றதுனால பிராட்டி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா பெருமாள் ஒரு காலம் மறுக்க மாட்டான். அந்த ஸ்ரீமத் சப்தத்துல எந்த இதுல கிடைக்கிறதுன்னா ஷீயத்தே ஷயத்தே சுனோதி ஷாவயதி. இது நாலும் பிராட்டி நமக்கு புருஷகாரமா இருக்கிறதுக்கு பயன்படக்கூடிய குணங்கள். ஷினாதி ஷீனாதி ரெண்டும் அவ உபாய மாறத்துக்கு, பெருமாளோட சேர்ந்து உபாய மாறத்துக்கு பயன்படக்கூடிய குணங்கள். நம்மால் ஆசிரியக்கப்பட்டு சர்வேஸ்வரனை ஆசிரியத்திருக்கிறார். நம்முடைய ஆர்த்தத்வனியை கேட்டு சர்வேஸ்வரனுக்கு கேட்டிருக்கிறாள். இது நாளும் பிராட்டி நமக்கு புருஷகாரமாவதற்கு பயன்படக்கூடிய குணங்கள். அதனால நம்மிடத்துல வாத்சல்யமும் அவரிடத்துல வால்லப்யம். வால்லப்யம்னா என்ன உரிமை, சலுகை, பர்த்தாவா இருக்கிறதுனால வால்லப்ய அதிசயம் என்பதாக சொல்லப்படுது. அதனால இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாம தைரியமா பெருமாள்கிட்ட நெருங்கலாம். ஏன்னா நமக்கு தாயார் எப்படி இருக்கா, நம்ம பக்கம் பேசுறவளா, நமக்கு பரிந்து பேசுபவளாக, அதாவது ரெண்டு பேருமே போட்டி போட்டு ரட்சிக்கிறா. பிராட்டி கேட்கறா, நகசின் ஆபராதியதி தப்பு பண்ணாதவா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. பெருமாள் என்ன பண்ற, என்னடியார் அது செய்தியார் செய்தாரே நன்றி செய்தார் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு பெருமாளுடைய ஒரு கிருபையை பார்த்தேன். இப்படி ரெண்டு பேரும் நமக்கு ரட்சணத்துல போட்டி போட்டு ரட்சிக்கிற போது, அப்ப அந்த தாயாருடைய ஒரு சிபார்சனுடைய பலம் இருக்கிற போது, அபராதங்களை உடைய நாம பயப்படாம பெருமாளிடத்துல இருந்ததாம் அப்படி. அதுக்கு திருஷ்டாந்தம் காட்டுற போது என்ன காட்டுறாருன்னா, அந்தப்புற பரிஜனங்கள் என்று காட்டுறது. அதாவது என்னன்னா, இப்ப ராஜா வந்து தவறு பண்றவாளை தண்டிக்கிறவனாக இருந்தாலும், ராணிக்கு வேண்டப்பட்டவாளா இருந்து ஒத்த தப்பு பண்ணினா அந்த இடத்துல வந்து அவனுடைய தண்டதலத்துவத்தை காட்டும். ஒரு நிமிஷம் ராணி என்ன பண்றா, என்னமோ பண்ணிட்டா விடுங்கோ அப்படின்னுட்டா, அதுக்கப்புறம் அவளுக்கு வேண்டப்பட்டவா விஷயத்துல சாதாரண பிரஜைகளை தண்டிக்கிற மாதிரி உள்ள தண்டதலத்துவம் வராது. அதுக்குதான் திருஷ்டாந்தம் காட்டுச்சு, அந்த புற பரிஜனங்கள் போலே பிராட்டினுடைய புருஷகாரம். அங்க எப்படி ராணியினுடைய சிபார்சோ, அதே மாதிரி இங்க பிராட்டினுடைய சிபார்சோ. அதனால லோகத்திலையும் அதை நம்ம வந்து காணலாம். இது அப்புறம் சொல்ல போற, இப்படி யதா லோகம் பிறந்த சங்கைகளுக்கு என்ன சொல்றா, யதா லோகம் பரிகாரம் உண்டாகையாலே பிரபத்தி யதா சாஸ்திரம் அபேட்சித பலத்திற்கு காரணமாக குறையில்லைன்னு கடைசியில சொல்ல போற. அதனால இப்ப என்னன்னா, யதா லோகம் பரிகாரம்ன்றதுதான் அந்த புற பரிஜனம். லோகத்திலேயே பார்க்கலாமே, அந்த மாதிரி ராஜா பிரஜைகளுடைய தப்பு விஷயத்துல எவ்வளவு கோபத்தை உடையவனாக இருந்தாலும், ராணிக்கு வேண்டியவா ஒரு தப்ப பண்ணினா அதுல ராணி வந்து விட்டுட்டு போங்கன்னு சொன்னா ராஜா வந்து அதை பொருட்படுத்த மாட்டோம். அதே மாதிரி பிராட்டியினுடைய சிபார்சு பலம் என்பதாக சொல்றதுதான் முதல் சங்கை, அதனுடைய பரிகாரத்தினுடைய பிரகாரம். அடுத்தது இரண்டாவது சங்கை என்ன வருது அப்படின்னு கேட்டா, பகவானுக்கு என்ன பேருன்னா கர்மானுரூப பலகரன். அதாவது என்னன்னா, கர்மாவை பண்ணினால் அதற்கு அனுகுணமாக பலனை அனுபவிச்சே தீரும். அதே மாதிரி புராணங்கள் என்ன சொல்றதுன்னா, நான் புத்தம் சீயதே கர்ம கல்பகோட்டி சதைரவி. ஒருவன் பாபத்தையோ புண்ணியத்தையோ ஒரு கர்மாவை பண்ணிட்டா கல்பகோட்டி யுகங்கள் ஆனாலும் அதனுடைய பலனை அனுபவிக்காமல் இருக்க முடியாது, அனுபவிச்சே தீர வேண்டும்னு அர்த்தம். அதனால பெருமாளுடைய பேரே கர்மானுகுணமா பலன் கொடுப்பவன் அப்படின்னு சொல்லி. இப்ப பெருமாள் அவாவா பண்ணின கர்மா பிரகாரம் பலனை கொடுக்கறதுக்கு இருக்கிற பொழுது, நாம்ளோ பிராப்தி விரோதியான அனந்த அபராதங்களையும் உடையவர்களாக இருக்கும். அந்த பகவானை அடைவதற்கு தடங்களா இருக்கக்கூடிய பல பல பாவங்களை நம்ம பண்ணியிருக்கோம். அதனால பகவானும் நிகிரக சங்கல்பத்தோட தன்னை அடைய முடியாதபடி சங்கல்பிச்சிருக்கோம். ஆக இந்த மாதிரி அவன் கர்மானுகுணமா பலன் கொடுக்கிறவனா இருக்கிற போது, நம்முடைய கர்மா அனந்தங்களா அவனை அடைவதற்கு தடையாக இருக்கிற போது, அப்படி அனுபவிக்காமல் அந்த கர்மா வந்து எப்படி கழியும். அப்ப கேள்வியினுடைய தாத்பரியம் என்னன்னா, கர்மாவா அனுபவிச்சு தான் கழிக்கணும், கர்மாவா அனுபவிக்காமல் கழிக்க முடியாதுன்னா. இப்ப அவனை அடையறதுக்கு தடங்களான கர்மாக்கள் இருக்குற போது சரணாகதி பண்ணினா அந்த கர்மாவுக்கு இப்ப என்ன ஆறுது, பலன் இல்லாமலேயே விநாசத்தை அடையறதுன்னா எப்படி பொருந்தும். அப்ப பெருமாள் வந்து கர்மாவை பண்ணா பலனை கொடுப்போம் அப்படின்றது பொய்யாத. ரெண்டாவது புராணங்கள்லாம் என்ன சொல்றது, ஒருவன் ஒரு கர்மாவை பண்ண அதனுடைய பலனை அனுபவிச்சு தான் கழிக்கணும் அப்படின்னு சொல்றோம். இப்ப இங்க அனுபவம் இல்லாத கழியறத சரணாகதி பண்ணிட்டு சர்வ பாபேவியோ மோட்ச ஈஷியாமின்னு கர்மாவுக்கு நான் பலனை கொடுக்கறது இல்லை அப்படின்னு அத்தனை கர்மங்களும் விநாசத்துக்கு விஷயமாறுது. அது அவனுடைய குணத்துக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால பிரபத்திக்கு சர்வ கர்ம நாசகத்துவம் எப்படி சொல்ல முடியும், அப்படி சொன்னமான அவனை கர்மானுகுண பலப்பிரதன்னு எப்படி சொல்றது அப்படின்னு ரெண்டாவது சந்தேகம். இப்ப இந்த ரெண்டாவது சந்தேகத்தை எப்படி பரிகரிக்கிறார் அப்படின்னு கேட்டா, சம்பந்த விசேஷம், சம்பந்த விசேஷத்துக்கு விளக்கம்தான் ஒழிக்க ஒழியாமை அப்படின்னு சொல்றேன். இந்த சம்பந்த விசேஷத்திலேருந்து நாலும் நாராயண சப்தத்துல கிடைக்கிற அர்த்தம். புருஷகாரம் மட்டும்தான் ஸ்ரீமத் சப்தம், அப்புறம் நாராயண சப்தத்துல நாலு இது. அதுல என்னன்னா சம்பந்த விசேஷம், அதாவது சுவாமித்வ தாசத்துவ சம்பந்தம், அது வந்து நாராயண சப்தத்தினால அவன் நமக்கு எல்லாவித சம்பந்தத்தோடையும் இருக்கான். ஏஷ மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகுருத்து கதிச்ச நாராயண துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ துவமேவ பந்துச்ச குரு துவமேவன்னு சொல்லி அவனுக்கும் நமக்கும் இருக்கிற இந்த சம்பந்தம் எப்படி இருக்க, இந்தனோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது அப்படின்னு இருக்கு. ஆக இப்ப என்னன்னு கேட்டா, கர்மானுரூப பலப்பிரதன் தான், கர்மானுகுணமா பலன் கொடுக்கிறவனாக இருந்தாலும் அடுத்தது என்ன இருக்கு, அவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய நிருபாதிக இந்த சம்பந்தமானது அவனுடைய சீற்றமானது நீங்குவதற்கு இந்த சம்பந்தம் காரணமா இருக்கு. தகப்பனார் பிள்ளைன்ற சம்பந்தம் இருக்கு, தகப்பனார் பிள்ளைன்ற சம்பந்தம் இருக்கிறதுனால ஒரு பிள்ளை எவ்வளவோ அபராதியா தகப்பனாருடைய சீற்றத்துக்கு ஆளாகி இருந்தாலும் கடைசியில் அந்த பிள்ளை திருந்தி வந்து ஒரு மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையை கேட்டுட்டான்னா அடுத்தது அந்த கோபத்தெல்லாம் விட்டுடுற. இதே இன்னொருத்தரா இருந்தா சீற்றம் போகாது, சீற்றம் போகாது. என்ன சொல்லுவார், கோபம் போறா மாதிரியா பேசி நான் பண்ணினான் எப்படியெல்லாம் இது பண்ணினான்ட்டு சீற்றம் போகாது. இங்க சீற்றம் போறதுக்கு அதே தப்புக்கு என்ன காரணம்னா சம்பந்தம். அதே மாதிரி இந்த இடத்துலயும் பெருமாளுக்கும் நமக்கும் உள்ள இந்த நிருபாதிகமான சம்பந்தம் என்ன பண்றது, பிதா புத்திரன் விஷயத்துல மன்னிக்கிற மாதிரி பெருமாளுடைய சீற்றம் போவதற்கு காரணமா இருக்கு. இந்த சம்பந்தத்தை வேதாந்தங்கள்லாம் நாராயண சப்தத்தை இட்டுதான் சொல்றோம். அதனால நாராயண சப்தத்தை இட்டுதான் பகவானுக்கும் ஜீவனுக்கும் உள்ள நிருபாதிக சம்பந்தமானது சொல்லப்படும். ஆக இந்த நாராயண சப்தத்தினால கிடைக்கிறது என்னன்னு கேட்டா, ஒழிக்க ஒழியாமை. முதல்ந்து ஸ்ரீமத் சப்தத்துல மறுக்க ஒண்ணாமை, இப்ப அடுத்தது நாராயண சப்தத்துல சம்பந்த விசேஷம். அந்த சம்பந்த விசேஷம்ன்றது என்னன்னு கேட்டா, ஒழிக்க ஒழியாத சம்பந்தம், விட்டு நீங்காத சம்பந்தம், பிதா புத்திரன். இதுவும் லோகத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப கர்மானுரூப பலப்பிரதனா இருந்தாலும் என்ன அது, இப்போ அந்த சம்பந்தத்தின் காரணமாக பகவான் தன்னுடைய நிகிரகத்தெல்லாம் ஒரு சின்ன உபாயத்தை பண்ணின நாளைக்கும் கைவிட்டு வருவோம். அது எப்படின்னா, புள்ள மன்னிப்பு கேட்ட நாளைக்கும் தகப்பனார் அவனிடத்துல கொண்டு உள்ள சீற்றத்தை கைவிடுவது போல கைவிட்டு விடுகிறான். அதுக்கு சம்பந்தம் வந்து காரணம் என்பதாக ரெண்டாவது. அடுத்தது என்ன சந்தேகம் வருது, இதுதான் சததிக மாதிகரணத்துல ரொம்ப அழகா எடுக்கிறது. சததிகமாதிகரணத்துல எடுக்கிற போது பூர்வ பட்சமே இதுதான். சததிகமா உத்தர பூர்வ அகயோகம் அசேஷ விநாசம்னு எப்படி சொல்ல முடியும், ஸ்ருதி அந்த மாதிரி சொல்றதுன்னு எடுக்கிறங்க. ஸ்ருதி வந்து ஊகம் உள்ள திருஷ்டாந்தத்தை சொல்லி விநாசத்துக்கு சொல்றது, தாமரையில தண்ணி ஓட்டாத மாதிரின்னு அசிலேஷத்துக்கு சொல்றது, அந்த மாதிரி ஸ்ருதி சொல்றதுன்ற. இந்த ஸ்ருதியில சொல்லக்கூடிய இந்த வாக்கியங்கள்லாம் வெறுமன அர்த்தவாதம், பூர்வபட்சம். அர்த்தவாதம்னா என்ன இருக்கும், உபாயத்தை கொண்டாடுறதுக்காக. அதனால உபாயத்தை நீ பண்ணிட்டியானா பெருமாள் வந்து பாவங்களுக்கெல்லாம் பலன் தராத, விநாசத்துக்கு அந்த பாவங்கள்லாம் விஷயம் ஆயிடும் அப்படின்றது கேவலம் அர்த்தவாதம் என்று சொல்ற. பிரசம்ச பண்றதுக்காக, பக்தி பிரபத்திய கொண்டாடுறதுக்காக தான் அது ஏதோ சுத்தி சொல்லிட்டு போயிடுது. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, ஒரு புராண வாக்கியம் என்ன சொல்றதுன்னா, நான் புத்தம் ஷீயத்தே கர்ம கல்பகோட்டி சதைரபி. ஒருவன் கர்மாவை பண்ணினா அந்த பலனை அனுபவிக்காம கழிக்க முடியாது, அனுபவிச்சுதான் தீரணும் இருக்கு. நீங்க என்ன சொல்றங்க, உபாயத்தை அனுஷ்டிச்சா சஞ்சிதங்களுக்கெல்லாம் பலனே இல்லாத, எல்லாம் விநாசத்துக்கு விஷயம் ஆயிடும் சொன்னா இந்த புராண வச்சனத்தோட விரோதிக்கிறதுனால அது வெறும் அர்த்தவாதம் அப்படின்னு ஆட்சேபம் வருது. அதுக்கு சித்தார்த்தி ரொம்ப அழகா சொல்ற, அதாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த புராண வச்சனத்தினுடைய தாத்பரியம் என்னன்னா, வேறு விஷயம், பிராயச்சித்தத்தினால கழிக்காத கர்மங்கள் இருந்தா அதை அனுபவிச்சுதான் கழிக்கணும். ஏன்னா எந்த ஒரு கர்மாவும் பிராயச்சித்தத்தினால கழியறது, ஜென்மாந்தர கிருதம் பாபம் வியாதி ரூபேன பாததே தச்சாந்திகி ஔஷதைகி தானகி ஜப ஹோம அர்ச்சனாதிபிகி. அதனால எந்த கர்மா பண்ணினாலும் கர்மங்கள் வந்து ஒன்று அனுபவத்தினால கழியறது, மற்றொன்று பிராயச்சித்தத்தினால கழியறது. அதுவும் அந்த புராண வசனம்தான் சொல்றது, ஜென்மாந்தர கிருதம் பாபம்ன்றது புராண வசனம்தான் சொல்றது. அதனால அனுபவிச்சே தீரணும்ன்றது என்னன்னு கேட்டா, பிராயச்சித்தம் பண்ணாத கர்மங்கள். ஆக இந்த பக்தி பிரபத்தி ரெண்டும் சர்வ பாப, பக்தி பிரபத்தி ரெண்டும் சர்வ பாப பிராயச்சித்தம். மற்ற பிராயச்சித்தம் என்ன தெரியுமா, அந்தந்த பாவத்தை மட்டும் போகும். இப்ப நிஷித்த ஆகாரங்களை சாப்பிட்டா சாந்திராயண விரதத்தை அனுஷ்டிச்சா அந்த நிஷித்த போஜனத்தினால வர பாவம் போகும். நிர்மாலிய ஜலத்தை சாப்பிட்டா அந்த பயோவிரதத்தை அனுஷ்டிச்சா அதை சாப்பிட்டதுனால வர பாவத்தை மட்டும் போகும். ஆனா பக்தி யோகமும் சரணாகதியும் மட்டும் சர்வ பாப பிராயச்சித்தம் என்று சாஸ்திரம் சொல்றது. அப்படின்னு ஒத்துக்கல்லன்னா என்ன அனர்த்தம் வரும் தெரியுமா, ஒரு கர்மாவனுடைய பலனை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிறவி அடையறோம், அந்த பிறவியில கர்ம பலனை மட்டும் அனுபவிக்கல, புதுசா கர்மாவை சேர்த்துக்கிறோம், அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிறவி. அப்ப என்ன அது, அப்ப புதுசா கர்மாக்களை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு பிறவிகள் போயிட்டே இருந்தா யாருமே மோட்சத்தை அடைய முடியாது. கர்மாவை அனுபவிச்சுதான் கழிக்கணும்னா மோட்சத்துக்கே பிரசக்தி கிடையாது அப்படின்னு அதுல ரொம்ப அழகா சாதிக்கிறது. அதே மாதிரிதான் ஈஸ்வரன் கர்மானுரூப பலப்பிரதனே ஆகிலும் பிராப்தி விரோதியான அனந்த அபராதங்களை ஜீவர்கள் உடையவர்களாக இருந்தாலும் ஒழிக்க முடியாத சம்பந்தத்தின் காரணமாக மன்னிப்பு கேட்ட நாளைக்கும் பெருமாள் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்றோம். அதனால இப்ப ரெண்டாவது விஷயம், நாராயண சப்தத்தை கொண்டு நாம அறிய வேண்டியது என்னன்னா, சம்பந்த விசேஷம் ஒழிக்க முடியாம, அந்த சம்பந்தமும் எப்படி இருக்கு, நிருபாதிகம் முட்டி நீங்காத சம்பந்தம். அப்ப ரெண்டாவது ஆட்சேபமானது பரிகரிக்கப்படுது. மூணாவது என்ன வந்தது ஆட்சேபம்னு கேட்டா, சர்வ உபகார நிரபேட்சனானவர் அல்ப வியாபாரத்துக்கு சருகை கூடுவோம் அப்படின்னு வந்து. பெருமாள் எப்படிப்பட்டவன்னா, சர்வ உபகார நிரபேட்சன் அப்படின்னா யாராலையும் அவனுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமே கிடையாது. அதனால அவன் எப்படிப்பட்டவன், அவாக்கி அநாதரக என்றெல்லாம் சுத்தி சொல்றது, யாரோடையும் வார் சொல்ல மாட்டான், அதனாலேயே யாரையும் ஆதரிக்க மாட்டார், பிரம்மருத்ராதிகளெல்லாம் ஒரு திருணமா நினைக்கிறான் என்றெல்லாம் ஸ்ருதி விட்சைவ சப்தக மரம் மாதிரி நிற்கிறவன் அப்படின்னு அவனை பத்தி சொல்றது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன, யாராலையும் நமக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, இதுகளெல்லாம் மதிச்சு என்ன ஆகணும் அப்படின்னு இருக்கிற பகவான் ஸ்ருதிகள் அந்த மாதிரி அவனை சொல்ற போது அல்ப வியாபாரத்துக்கு தருகை கூறுமோ அப்படின்னு நம்ம செய்யற காரியமோ எதோட சேர்த்து இந்த சரணாகதி ஒரு சின்ன வியாபாரம் அந்த 2 நிமிஷம் காரியத்துக்கு மோட்ச பலனா கொடுப்பனா அல்ப வியாபாரத்துக்கு தருகை கூறுமோ அப்படின்னு சந்தேகம் வருது. இப்ப இந்த சந்தேகத்தை எப்படி பரிகரிக்கிறார் அப்படின்னு கேட்டா நிருபாதிகமாக, இந்த இடத்துல நிருபாதிகம் அப்படின்றது என்னன்னா சகஜ காருண்யம் என்று சொல்றோம். மறுக்க உண்ணாமை, ஒழிக்க ஒழியாமை, நிருபாதிகமாக. அந்த நிருபாதிகமாகன்றதுக்கு தான் என்னன்னா குணவிசேஷம் 3வது. அதனால இப்ப இந்த இடத்துல புருஷகார விசேஷம் பார்த்தோம், சம்பந்த விசேஷம் பார்த்தோம், 3வது குணவிசேஷம். அந்த குணவிசேஷம் என்னதுன்னு கேட்டா சகஜ காருண்யம். அதனால்தான் நிருபாதிகமாகனு போட்டார். அதாவது நாம பண்ற சரணாகதியினாலேயோ பக்தியினாலேயோ கருணை பெருமாளுக்கு உண்டாகல்ல, அந்த கருணைன்றது அவனுக்கு இயற்கையில இருக்கு. அதனால காருண்ய விசிஷ்டனுக்கு வந்து சாத்தியத்துவம் இல்லை, அதுவும் சித்தத்துவம் தான். கருணைன்றது அவனுக்கு சகஜ காருண்யம் என்று சொல்ற, இயற்கையிலேயே அந்த கருணையானது அவனிடத்துல இருக்கிறதுனால தான் அல்ப வியாஜத்துக்கு அளவில்லாத பலத்தை கொடுக்கறான். சரணாகதியினாலேயோ பக்தியினாலேயோ கருணை வந்து உண்டாகல. அதனால நிக்ரமமானா வந்தேரியே தவிர காருண்யம்ன்றது நிருபாதிகம், இயற்கையிலேயே அவனிடத்துல இருக்கு. எது வந்தேரியோ அது பொழுதும், எது சகஜமோ அது நிரந்தரமா இருக்கும். நிகிரகம் அந்தேரியா இருக்கிறதுனால அல்ப வியாஜத்தாலே மாறும், இத்தனை அடியராதார்க்கு இறங்கும் அப்படின்னு சொல்ற. அதனால நிகிரகம் தான் மந்தேரி, நிகிரகத்துக்கு தான் உற்பத்தி, கருணை வந்து உண்டாகல. கருணை நிச்சயமாகவே இருக்கு. அதனால இப்ப என்னன்னு கேட்டா சகஜ காருண்யத்தினாலதான் இயற்கையில அவன் இடத்துல உள்ள ஒரு கருணை தான் சேதனர்கள் விஷயத்துல இருக்கிறதுனால அல்ப வியாபாரத்துக்கு தரம். இப்ப அதுக்கு திருஷ்டாந்தம் காட்டுறச்ச என்ன காட்டினார் அப்படின்னு கேட்டா சுஜன சார்வபௌமனை போலே, நல்ல கருணையோட இருக்கிற ஒரு ராஜாவை திருப்திப்படுத்துறதுக்கும் காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கும் ஒரு அல்பமான திரவியத்தை கொடுத்து நம்ம என்ன பண்றோம், சாதிச்சுக்கிறோம். அவன் இந்த திரவியம் சமர்ப்பிக்கிறத பார்த்து உபகாரம் பண்ணல, அவரிடத்துல இயற்கையில உள்ள ஒரு கருணை. அதனாலதான் அங்க சார்வ பௌமனை போலேன்னு போடாத சுஜன சார்வ பௌமன், சௌஹார்தம். இயற்கையில எல்லாரிடத்திலையும் கருணை இருக்கிறதுனால நாம கொடுக்கிற பொருளை பார்த்து நமக்கு காரியம் பண்ணல. அதனால ஒரு அல்பமான பொருளை பரிபூர்ணனான ராஜாவுக்கு, ராஜாவுக்கு யாரும் கொடுத்து ஆக வேண்டியது இல்லை, அப்படிப்பட்ட பரிபூர்ணத்துவம் உள்ள இடத்துல நாம நம்ம காரியத்தை எப்படி சாதிச்சுக்கிறோம்னா அல்ப உபகாரத்தை அவனுக்கு சமர்ப்பித்து என்று சொல்ல லோகத்துல பாக்குறோம். அதனால இப்ப என்ன ஆறுது, அவரிடத்துல பரிபூர்ணத்துவம் இருந்தாலும் சர்வ உபகார நிரபேட்சனாக இருந்தாலும் அவரிடத்துல இருக்கக்கூடிய சகஜ காருண்யம் அது சொல்ற. அதனால குண விசேஷம் என்பதாக சொல்ற. அதனால இப்ப புருஷகார விசேஷமாச்சு, சம்பந்த விசேஷமாச்சு, குண விசேஷம். புருஷகார விசேஷத்துக்கு மறுக்க ஒண்ணாமை, சம்பந்த விசேஷத்துக்கு ஒழிக்க ஒழியாமை, குண விசேஷத்துக்கு நிருபாதிகமாக என்று சொல்றோம். இப்போ 3 சங்கைக்கு பரிகாரம். 4வது சங்கை என்னன்னா இப்போ பெருமாள் வந்து சுத்ர தேவதைகளை போலே க்ஷிப்ரகாரி இல்லை, அல்பமான தேவதைகள் அல்ப பலனை கேட்ட நாளைக்கும் கொடுக்கறது, ஆனா பெருமாள் எதையுமே கேட்ட நாளைக்கும் கொடுக்க மாட்டான், தாமதிச்சு தான் கொடுப்போம்னு பேர். அப்பேற்பட்டவன் என்ன பண்றான், கேட்ட காலத்துல நமக்கு மோட்சத்தை கொடுக்கறான், கோரின காலத்துல. பிரபத்திக்கு பலன் என்ன, இவன் கோரின காலத்தில் என்று சொல்றான். தாழாதே தருகை கூறுவோம், தாழாதேன்னா என்ன, தாமதிக்காமல். அதனால காலத்தை இவன் சங்கல்பிச்சுக்கிறான், இவன் என்ன காலத்துல கேட்கிறானோ பகவான் அவனுக்கு கொடுக்கணும். அதனால இப்ப 4வது என்னன்னா சித்ர தேவதைகளை போல க்ஷிப்ரகாரி அல்லாத சர்வேஸ்வரன் பிரபத்திக்கு தாழாதே பலன் தருகை கூறுவோம். அதான் நாலாவது தாமதிக்காமல்னு அர்த்தம். அப்ப அவன் வந்து க்ஷிப்ரகாரியான்னு ஆயிடுறான், கேட்ட நாளைக்கும் பலன் கொடுக்குறானே பிரபத்திக்கு, அப்படிப்பட்டவன் இல்லையே அப்படின்னு நாலாவது. அது என்னன்னா சககாரியை பார்த்திருக்க வேண்டாமை. அதனால இப்ப என்ன சொல்றாருன்னா, பகவான் ரட்சிக்கிறதுக்கு தன்னுடைய சுவாதந்திரியத்தை தவிர வேற எதையுமே அவன் சககாரியா எதிர்க்க எதிர்பார்க்கல இல்லையா. சககாரியை பார்த்திருக்க வேண்டாமை என்று சொல்றோம். ஆக அந்த ரட்சணத்துக்கு என்னன்னு கேட்டா, தன்னுடைய ஒரு சங்கல்பந்தான் அவனுக்கு துணை, அதுக்கும் மேல சுவாதந்திரியம். யாரும் பகவானை பார்த்து ஆட்சேபிக்கவோ கேள்வி கேட்கவோ முடியாது. அது என்னமா, நீ பக்தி யோக நிஷ்டனுக்கு அவ்வளவு தாமதிச்சு கொடுக்கற, பிரபத்தி பண்ணினா மட்டும் கேட்ட காலத்துல கொடுக்கறியே. பக்தி யோக நிஷ்டன் அனவரதமும் உன்ன அன்போட பிரீத்தியோட தியானம் பண்றான், அவனுக்கு நீ பிராரப்த அவசானத்துல கொடுக்கற, ஆனா சரணாகதி பண்ணவன் அவனுக்கு என்ன பெரிய காரியம் பண்ணிட்டான், அவ்வளவு சீக்கிரம் நீ கேட்ட காலத்துல கொடுக்குறியேன்னு யாரும் அவனை கேள்வி கேட்க முடியாதபடி நிரங்குஷ சுவாதந்திரியத்தை உடையவன். அதான் சககாரியை பார்த்திருக்க வேண்டாம். அதுக்கு என்ன சொன்னார், வியாபார விசேஷம். அந்த வியாபார விசேஷம்ன்றதுக்கு விளக்கம் தான் சககாரியை பார்த்திருக்க வேண்டாம். என்ன வியாபாரம் அப்படின்னு கேட்டா, இன்னொருத்தர சகாயமாக எதிர்பார்க்காமல் கேவலம் நம்முடைய சுவாதந்திரியத்தினால ஏற்படுத்தி கொண்ட வியவஸ்தையின்படி செயல்படணும். அவனுடைய சுவாதந்திரியம் உபாசகனாயிருந்தா பிராரப்த அவசானம் தான். அதுவே ஆக்கிஞ்சன்யத்தை முன்னிட்டு பிரவர்த்தி பண்றவனாயிருந்தா அவன் கோலின காலத்துல தரே அப்படின்னு அவனுடைய ஒரு சுவாதந்திரியத்தினால ஏற்படுத்தின்ற வியவஸ்தைய யாரும் வந்து ஆட்சேபிக்கவோ கேள்வி கேட்கவோ முடியாது என்பதாக சொல்லப்படும். அதனால எப்பவுமே சாஸ்திரம் ஒரு விஷயத்த சொல்லிட்டானா அது சொன்ன விஷயத்துக்கு என்ன பண்ணணும், உபபத்தி சொல்லணுமே தவிர அது என்னமா சொல்லிட்டுன்ற கேள்வி கேட்டா அது ஆஸ்திக்குமே இல்லை. அதனால சொன்ன விஷயத்துக்கு அனுகுணமா பொருள் சொல்லணுமே தவிர அது ஏன் வந்து உபாசகன் அவ்வளவு பிரீதியா பெருமாளை இடைவிடாமல் சிந்தனம் பண்றான், அவனுக்கு அவ்வளவு விளம்பிச்சு பலன் வர்றது, இவன் என்ன பெரிய காரியம் பண்ணிட்டான், இவனுக்கு கேட்ட காலத்துல பலன் வர்றதுன்னு சாஸ்திரம் சொன்ன விஷயத்த வந்து ஆட்சேபிக்க முடியாது. அதுக்கு காரணம் எப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் முத்துமூர் சுவாமி வியாக்கியானத்தை சாதிச்சிருக்க. அதாவது என்னன்னா, ஒரு தாயார் தகப்பனாருக்கு நன்னா வந்து சாமர்த்தியமா எல்லா காரியத்தையும் நடத்திக்க கூடிய ஒரு தன்மை உள்ள பசங்கள் விஷயத்துல அதுகள் பொழைச்சுமோ பாசுமோ இருப்பா, ஆனா எதுவுமே தெரியாத குழந்தைகள் விஷயத்துல பாசம் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி ஆக்கிஞ்சன்யத்தினால பெருமாளுக்கு வாழிடத்துல அதிக பிரீத்தி. சோம்பரை உபத்தி போலும்ன்ற மாதிரி ஆக்கிஞ்சன்யத்தினால அசமர்த்தர்களான குழந்தைகள் விஷயத்துல என்ன இருக்கு, பெருமாளுக்கும் பிரீதியானது அதிகமா இருக்கு. அதனால கேக்குற காலத்துல உனக்கு மோட்சத்தை தரேன். அவெல்லாம் சமர்த்தர்களா இருக்கா, உபாசனத்தை பண்ணி முடிச்சுண்டு பிராரப்த அவசானத்துல நடத்தும் அப்படின்னு இருக்கிறதுனால பெருமாள் ஏற்படுத்தின ஒரு நியமத்தை வந்து யாரும் குறை சொல்றதும் ஆட்சேபிக்கிறதும் முடியாது. இப்ப அவ சொல்ற மாதிரி பேச முடியுமா, நான் விராட்டிக்கு உபாயத்தை சொன்னா நாலு திருவடின்னு சொல்லிருக்கணும், அங்க சரணம் வந்து ரெண்டுதான் சொல்லிருக்கணும், அப்புறம் எத்தனையோ பிரமாண வாக்கியங்கள்ல அவளுக்கு உபாயத்துவம் சொல்லிருக்க, நீ சரணம்ன்றதை வச்சுட்டு பிராட்டிய தள்ளினியானா அவளுக்கு உபாயத்துவம் உண்டுன்ற வாக்கியங்களுக்கு எல்லாம் என்ன நிர்வாகம். அப்ப நீ என்ன பண்ணணும், அந்த வித்வம் சொன்னதுக்கு உபபத்தி பண்ணணும். இப்ப பிராட்டி விசிஷ்டனான பகவான் சொன்னா அப்ப நாலு திருவடின்னு வராது, ரெண்டு தான் வரும். இவரோட அவர் வந்தாருன்னா வந்தார்னு சொல்லுவோமே தவிர வந்தார்கள்னு சொல்ல மாட்டோம். உபபத்தி பண்ணணுமே தவிர ஆட்சேபிக்க கூடாது. அந்த மாதிரி இப்ப என்னன்னாக்க, பெருமாள் ரட்சிக்கிற இடத்துல என்ன தன்னுடைய சுவாதந்திரியத்தினால நியமம் வச்சுருக்கான் அப்படின்னு கேட்டா, காமியமான பலனை பெருமாள் இடத்துல கேட்டா உடனே தரமாட்டான், விளம்பிச்சுதான் தருவோம். அதனால சாஸ்திரங்கள் அவன் க்ஷிப்ரகாரி இல்லை, கேட்ட நாளைக்கும் கொடுக்க மாட்டான்னு சொல்றது. அல்லாத புருஷார்த்தங்களை போல, மற்ற புருஷார்த்தங்கள் மோட்ச இதர புருஷார்த்தங்களை பகவானிடத்துல ஐஸ்வர்யாதிகள் எல்லாம் கேட்டா கேட்கச்சே கிடைக்காது. சீ போனி நீ விட்டுட்டு போனோம்னு எல்லாம் வந்து சேரும். நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், அப்ப வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஆனா ஒரு காலத்துல எதிர்பார்ப்போம், கொஞ்சம் பணம் இதெல்லாம் சௌகரியம் இருந்தா தேவையிலையே கஷ்டமா இருக்கேன்னு, அப்ப கிடைக்காது. அபிலஷித துராபாய புறா காமபோக ஜலதிமிவ ஜலௌகாஸ்தே விஷந்தி ஸ்வயம் நக. இன்னைக்கும் ஆசைப்பட்டிருக்கோம், ஆசைப்பட்ட காலத்துல அந்த ஐஸ்வர்யத்தை பெருமாள் கொடுக்கல. ஒரு காலகட்டத்துல நமக்கு அதை பத்தின நினைவே இல்லாத விட்டுட்டு இருக்கோம். வேண்டாத இவனிடத்தில் தானே வந்து சேர்றது, நதிகள்லாம் சமுத்திரத்துல போய் சேர்ற மாதிரி. அதனால அவன் க்ஷிப்ரகாரி இல்லை அப்படின்னு சொல்றது என்னன்னா, இந்த பலன் காமிய பலன்கள். ஏன்னா பெருமாளுக்கு தெரியும் எப்ப இவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தா அந்த பந்தத்துல ஆட்டுக்க மாட்டான், ஆட்டுக்கிற நிலையில இருந்தா கொடுக்க மாட்டான். அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானுடைய திருவழிதான் அவன் விஷயத்துல நல்ல விதமா காலத்தை கழிச்சு பெருமாளுக்கும் இந்த நிலையிலேருந்து இவன் திரும்ப மாட்டான்ற ஒரு நம்பிக்கை வந்த அப்ப என்ன பண்றான் பெருமாள், ஐஸ்வர்யத்தை கொடுத்து அப்படி அந்த விதத்திலையும் நமக்கு எந்த விதமான ஒரு சமத்தையும் வைக்காத பார்த்துக்கிறோம். அதனால என்னைக்கும் ஆசைப்பட்ட காலத்துல கிடைக்காதது, ஆசைப்படாத விட்டிருக்கிற காலத்துல வருது. அதனால காமிய பலன்கள் விஷயத்துலதான் அவன் சுற்றுக்காரி இல்லை. கேட்ட நாளைக்கும் தரான்னு காமிய பலன்கள் விஷயத்துல சொல்ல முடியாதே தவிர, பின்னுலகம் தருவானாய் விரைகின்றான்னு சொல்ற, இன்றோ நாளையோ என நகை செய்கின்றான். அதனால தன்னை கொடுக்கறதுக்கும் தன்னை அனுபவிக்க செய்யறதுக்கும் அவன் பொறிக்கிறான். அப்படிப்பட்ட பகவான் வந்து க்ஷிப்ரகாரியா இருக்கிறதுல தப்பு இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா அவனுடைய நிரங்குஷ சுவாதந்திரியம். அதுக்கு திருஷ்டாந்தம் எப்படி எடுக்கிறாருன்னா, காக விபீஷணாதிகளை போலன்னு அந்த மாதிரி இதிகாசங்களை கொண்டு அந்த மாதிரி எடுக்கிறார். இதிகாச புராணங்கள்ல காட்டக்கூடிய இதை எடுக்கிற. இப்ப அவளுக்கு அபேட்சித்த காலத்திலேயே பல சித்தி கிடைச்சது. பிராணார்த்தியாய் விழுந்த காகத்துக்கு பிராணம் கிடைச்சது, கைங்கரியத்தை விரும்பின விபீஷணனுக்கு கைங்கரியம் கிடைச்சது. அதனால இந்த இடத்துல என்னன்னா, அங்க பிராணார்த்தியாய்ன்றது அல்லாத புருஷார்த்தம்தான், காமியம்தான். ஆனாலும் அந்த இடத்துல சரணாகதியினுடைய பலனாக கிடைச்சது. சரணாகதி சர்வ பல சாதனம் கேட்ட காலத்துல கொடுக்கறது. இப்ப சித்திர பலனை சீக்கிரம் கொடுக்க மாட்டான்னா கர்மானுஷ்டானத்தினால, அது அதுக்கு உண்டான கர்மாக்களை பண்ணி பகவானிடத்துல பிரார்த்திச்சு அப்படி எல்லாம் பண்ணினா அவன் க்ஷிப்ரகாரி இல்லை. ஆனா சரணாகதி சதுர்வித புருஷார்த்தத்துக்கும் சாதனமா இருக்கிறதுனால அத உடனே நான் பிரபதி பண்ணினே எனக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கலையான்னு நினைக்க வேண்டாம். அதுக்கும் பதில் சொல்லிருக்கா சுவாமி. சரி, சரணாகதி வந்து சீக்கிரம் பலன் கொடுக்கும் எதுவா இருந்தாலும்னா அது வந்து ஒழுங்க முறையோட பண்ணணும். அதான் கர்ம வைகுண்யம் கத்திரு வைகுண்யம் சாதன வைகுண்யமாக பிரபத்தி பண்ணினாருக்கு அவ்வோ அபேட்சித பலன் அபேட்சித காலத்தில் சித்தங்களாம் என்று சொல்றோம். அதாவது காமிய பலனுக்கு உன்னை வேண்டற போது அதுல ரொம்ப கவனம் பொறுப்பு எல்லாம் ஜாஸ்தி. சுத்திர பலன் விஷயத்துல அதெல்லாம் பெருமாள் பார்க்கணும். ஒன்றும் இல்லையா, ஒரு பலனை வேண்டிட்டு ஒரு கர்மாவை பண்ணினா அந்த கர்மாவை ரொம்ப ஜாகிரதையா பண்ணா அறவுறையாலாம் விட முடியாது. அதுவே நிவிருத்தி தர்மமான கர்மயோக பக்தி யோகத்தெல்லாம் பாதியில விட்டாலும் பிரத்யவாயோ நவித்தியது. ஏன்னா அதெல்லாம் மோட்சத்துக்கு உபாயமா இருக்கிறதுனால பெருமாள் வந்து சொல்பம் அப்பியத்திய தர்மத்திய திராயத்தே மகதோபயாத்துன்னு சொல்றது. காமிய தர்மம் அப்படி இல்லை. ஒரு பலனை வேண்டிட்டு பெருமாள் இடத்துல நீ காமியமா ஏதாவது அனுஷ்டிக்கிறேன்னா அதை ஒழுங்கா நீ வந்து எத்தனை நாள் செய்யறேன்னு வேண்டிட்டு இருக்கியோ செஞ்சு முடிக்கணும். அப்படிலாம் இருக்கிறதுனால இப்ப பிரபத்தி விஷயத்திலயே என்ன ஆயிடுறது, காமிய பலனை வேண்டவாளுக்கு சரி வர அந்த பிரபத்தி அனுஷ்டானம் இல்லாமல் போற போது பலன்கள் இதுவா போறது. அதனால எல்லாமே சகிருத்தவியம் தான், சகிருத்தவியம் தான். ஆனா அதை கேட்டுக்கிறார் சாத்யோபாய சோதனாதிகாரத்துல, பிரபத்தி சகல பலத்துக்கும் சாதனமாச்சே, சில க்ஷுத்ர பலனுக்காக பிரபத்தி பண்ணினவாளுக்கு பிரபத்தி பலன் கிடையாமல் இருப்பதை கண்டு மோட்சார்த்த பிரபத்தியிலையும் சந்தேகப்பட்டு விடுவா. அழகா எல்லாம் கேட்டுக்கிற, நான் வந்து இந்த லோகத்துல இது வேணும்னு பிரபத்தி பண்ணினேன், பிரபத்தியினுடைய பலன் கேட்ட உடனே கிடைக்கணுமே, எனக்கு இது கிடைக்காததுனால மோட்சார்த்த பிரபத்திலையும் அவளுக்கு என்ன வந்துடும், தேகாவசானத்துல மோட்சம் கேட்டது மட்டும் கிடைக்கும்னு என்ன நிச்சயம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுண்டி இந்த பதில சொல்றது. கர்ம வைகுண்யம், கத்திரு வைகுண்யம், சாதன வைகுண்யம் வர பிரபத்தி பண்ணினாருக்கு அப்போ திருஷ்ட பலன்களும் பூர்ணங்களான்னு எடுக்கிறது. அதனாலதான் பெரியவா வந்து காமிய பலன்காக எதுவுமே செஞ்சு வைக்க மாட்டான், ஏன்னா இவ்வாறு இடத்துல குறை இருக்கிறது தெரியாது, பலன் கிடைக்கலன்னு இவ்வா. அதனால எதையுமே பெருமாள்கிட்ட வந்து நம்ம காமியமா, நம்ம என்னமோ ரொம்ப பக்தி பண்றதா, ரொம்ப நம்மளோட பக்தி வசதியாதான் அவாவா நினைச்சுப்பான், அத பெருமாள் எப்படி திருவுள்ள வந்தரான்றது அவங்களுக்கு தானே தெரியும். அதான் நமக்கு தெரியாது, நம்ம வந்து ரொம்ப பெருமாள்கிட்ட பக்தியா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம், அத எந்த ஒரு இதுவா பெருமாள் ஏத்துக்கிறான்றது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால கிருஷ்ணா ராமானு என்ன பண்ணணும், மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணியாது, தேகாவசானம் இருக்க, தேக யாத்திரை கர்மாதீனையாக யாரே கரையாம இருக்கிறது தான் உத்தமோன்ட்டு பேசாம இருக்கும். யதோத்பத்தி யதா நாசக ஸ்திதிகிதவிஷ்யத்தில் இந்த காமியமா வேண்டற போது எவ்வளவு சுமையா இருக்கு, முதல்ல அதை சொல்லுங்கோ, நம்ம நினைவெல்லாம் அந்த பலனை பத்தி இருக்கு, அப்ப வந்து பெருமாட்ட நம்ம வந்து பக்தி பண்றதா எப்படி அதை வந்து இது பண்ண முடியும், நமக்கு பக்தி எதுல இருக்குன்னா பலன்ல இருக்கு, அதுலதான் பிரீத்தி இருக்கு, அதுதான் ரொம்ப கஷ்டம். அதனால இப்ப என்ன சொல்றாருன்னா, மற்ற பலன்களுக்கு நீ கர்மானுஷ்டானத்தை பண்ணி நீ பெருமாள்கிட்ட இது அதுன்னு கேட்டா தாமதிச்சு கொடுக்குற பெருமாள், மோட்ச விஷயத்துல பிரபத்தி பண்றவனுக்கு தன்னுடைய சுவாதந்திரியத்தினால இன்னொருத்தருடைய ஒரு தயவு இல்லாதபடி ரட்சிக்கிறவனா இருக்கிறதுனால அவன் ஏற்படுத்தி இந்த விவஸ்தை பிரபன்னனுக்கு கோரின காலத்தில் பலனை கொடுக்கறது, விளம்பம் இல்லாமல் தருது என்று சொல்ற. தாழாதே தருவே கூடுமோன்னா கூடும், சமகாரியை பார்த்திருக்க வேண்டாமை என்று சொல்ற. இதுதான் வியாபார விசேஷம், நாலாவது வியாபார விசேஷம். அதுக்கு விளக்கம் சமகாரியை பார்த்திருக்க வேண்டாமே, அதுக்கு மட்டும் திருஷ்டாந்தம் காட்டுறதே காக்க விபீஷணன்னு காட்டினது. அதற்கு பிறகு அடுத்தது என்னன்னு கேட்ட அஞ்சாவது, சமாதிக தரித்திரனான எம்பெருமான் தரம் பாராதே தருகை கூடுமோ, சமாதிக தரித்திரன் உனக்கு சமமானவனோ மேம்பட்டவனோ ஒருவரும் இல்லாதபடி சர்வோத்கிருஷ்டனாக அந்த பெருமாள் இருக்கிற போது தனக்கு சம அந்தத்துல உள்ள சனக சனந்தனாதி மகா யோகிகளுக்கு பெருமாள் வந்து தன்னை புதுப்பனே தவிர எல்லாத்திலையும் நீச்சர்களான ஞானம் அனுஷ்டானம் வைராக்கியம் ஜாதி எல்லாத்திலையும் அத்தியந்த நீச்சர்களான நம் போன்றோருக்கு அந்த மோட்சத்தை கொடுப்பன. தரம் பாராதே எப்படி கொடுப்பான்னு, தரம்னா என்ன அர்த்தம், தராதரம், தனக்கு அவனோ சமாதிக தரித்திரன், தன்னை போல மேம்பாடு உடைய ஞான அனுஷ்டான வைராக்கியமெல்லாம் இருக்கக்கூடிய சனக சனந்தனாதி மகா யோகிகள் பிரம்மஞானிகளுக்கு பலனை கொடுக்கிற பெருமாள், எந்த விதத்திலையும் எந்த யோகியதையும் இல்லாத எல்லாத்திலையும் நீச்சர்களா அவகர்ஷத்தை உடையவாளா இருக்கிற நம் போன்றோருக்கு அந்த மோட்சத்தை தருவனா, தரம் பாராதே தருகை கூடுமோ அப்படின்னு சொல்ற. அதுக்கு சமாதானம் சொல்ற போது என்ன சொல்றாருன்னா, தண்ணியரான பிறர் பேரே தன் பேராக பிரயோஜன விசேஷம், அந்த பிரயோஜன விசேஷத்துக்கு விளக்கம் தான் தண்ணியரான பிறர் பேரே தன் பேராக என்று சொல்ற. அஞ்சாவது இருக்க, அஞ்சாவது பிரயோஜன விசேஷம், அதுக்கு விளக்கம் தண்ணியரான பிறர் பேரே தன் பேராக என்று சொல்ற. அதாவது தண்ணியரான, தண்ணியரானன்னா என்ன, அத்தியந்த நீச்சர்களா இருந்தாலும் அவ அடையிற ஒரு பேரு புருஷார்த்தம் தான் தனக்கு புருஷார்த்தமாக நினைக்கிறான். அதுக்கு என்னன்னா, கோசல ஜனபதத்தில் ஜந்துக்களை போல குமாரனோட ஒக்க சீயக்கான கிளிக்கி பாலூட்டும் கணக்கிலே தரம் பாராதே தரிசை கூறுமோ, அந்த மாதிரியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும்னு எல்லாத்தையும் அன்று சராசரங்களை வைகுண்ட தேற்றின்னு அழிச்சுட்டு போனானே, அந்த இடத்துல பெரிய பெரிய உத்கர்ஷர்கள் இவாள்லாம் ரொம்ப தாழ்ந்தவர்கள் அபகிருஷ்டர்கள்னு பார்த்தானா பார்க்கலையே, குப்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே என்று சொல்ற. அதனால தாவரம் ஜங்கமம் என்கிற விவாகம் இல்லாம அத்தனையும் பெருமாள் வந்து வைகுந்தத்தேற்றி நட்பாலு குறித்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே என்று சொல்லக்கூடிய ரீதியில எந்த பாத்திர உக்கர்ஷ அபகர்ஷங்களையும் பார்க்காத ஆயிடுச்சுட்டு போகணும். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த ரட்சணத்தை தனக்கு பேரு புருஷார்த்தமாக செய்யணும். அதுக்கு அழகான லௌகீக திருஷ்டாந்தம் காட்டுறதுதான் குமாரனோடொக்க பிரியக்கான கிளிக்கு பாலூட்டும் கணக்கிலே என்று சொல்றோம். அதனால ஒரு பரிபூர்ணனா இருக்கிற செல்வந்தன் ஒருவன் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி பால் பழத்தை கொடுத்து அந்த குழந்தைய போஷிக்கிறானோ அதே போலதான் கூண்டுல கிளிய வச்சு அதுக்கும் பால் பழத்தை கொடுக்கணும். இவன் என்னோட பிள்ளை இவனுக்கு கொடுக்கறத போய் ஒரு திரியக்கு கொடுக்கறதான்னு நினைக்கிறது இல்ல. காரணம் என்னன்னா, அந்த மாதிரி கொடுக்கறத தன் சந்தோஷத்துக்குன்னு செய்யறோம். அதனால நம்ம சந்தோஷத்துக்கு செய்யற போது அங்க தராதரம் பார்க்க மாட்டோம். இன்னொருத்தருக்காக செஞ்சா அப்ப பார்ப்போம். அப்ப நமக்கு என்ன தோணும், சி இவாளுக்கு போய் செய்யறதாவது நம்முடைய கௌரவம் என்ன ஆறுதுன்னு அப்ப தோணும். இவாளுக்கு செஞ்சா அது நமக்கு பெருமைன்னு தோணும். அதனால எப்போன்னா இன்னொருத்தருக்குன்னு பார்த்து செஞ்சா தராதரம் பார்ப்போம். செய்யற காரியம் என்னுடைய சந்தோஷத்துக்குன்னு செஞ்சா அந்த இடத்துல பார்க்க மாட்டோம். அதுக்கு திருஷ்டாந்தம் தான் தன் பிள்ளைக்கு கொடுக்கற ஆகாரத்தை ஒரு கூண்டுல கிளிய வச்சு அதுக்கும் கொடுத்து போஷிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தன் சந்தோஷத்துக்கு செய்யும். அதனால அந்த மாதிரி அவன் பரிபூர்ணனா நிரபேட்சனாக பிறத்தியாரை எதிர்க்கும் எதிர்பார்க்காதவனாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் தன் சந்தோஷத்துக்கு செய்யறதுனால அந்த இடத்துல தரம் பார்க்கறதுன்றது வராது. சம்சாரத்துல வச்சு லீலாரசத்தை அனுபவிக்கிறான், மோட்சத்தை கொடுத்து மோகரசத்தை அனுபவிக்கிறான். ஆக மொத்தத்துல பந்தம் மோட்சம் எல்லாமே அவன் செய்யறது தன் சந்தோஷத்துக்கு. ஆனா தன் சந்தோஷத்துக்கு செய்யற இடத்துலயும் என்ன இருக்க, ஒரு வியாஜம். அதனால என்னன்னா, சம்சாரத்துல வைக்கிறதுக்கு பிரதான காரணம் அவனுடைய சுவாதந்திரியாதிகள் இருந்தாலும் சககாரி காரணம் ஆக்ஞாதிலங்கலம். அவன் பண்ற அபராதத்தினால அவன் லீலாரசத்தை அனுபவிக்கிறான் சம்சாரத்துல வச்சு. அதே மாதிரி சகஜ காரூண்யத்தினாலையும் சம்பந்தத்தினாலையும் மோட்சத்தை கொடுத்து போகரசத்தை அனுபவிக்கிறவனா இருந்தாலும் அதுக்கு சககாரி காரணம் தான் பக்தி பிரபக்தி. அதனால இப்ப என்ன, அப்ப பிரதான காரணத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால இப்ப என்னன்னு சொல்லி கேட்டா, பகவான் எல்லாத்தையும் உடனே பெருமாள் எல்லாம் தன் சந்தோஷத்துக்காக செய்கிறான், அவன் இஷ்டப்பட்ட போது கொடுப்பான், நாம் ரட்சிக்கும் போது ரட்சிக்க காணும் இத்தனை அன்றோ என்று கலங்குவார்கள். அந்த மாதிரி கலங்கி போறதுக்கும் வழி இருக்க, எல்லாத்தையும் பெருமாள் தன் சந்தோஷத்துக்காக செய்கிறான், அதனால நடுவே வந்து உய்ய கொள்கின்ற நாதன் என்று அவன் ரட்சிக்கும் போது காணும் இத்தனை அன்றோ என்று சிலர் கலங்குவார்கள் அப்படின்னு. அதனால எந்த விஷயத்துக்காக ஒன்ன நம்ம சொல்றோமோ அதுக்கு மட்டும் பார்க்கணுமே தவிர, இன்றைய பொருளாக்கின்னு சொல்ற இடத்துல அவன் ரட்சிக்கிற போது ரட்சிப்பான்னு வெறுமை இருக்க வேண்டியதுன்றது சொல்ல வரல. அதனால நம்ம கேட்டா அவன் ரட்சிப்பனான்னு சந்தேகம் வந்தா அந்த ரட்சணத்தை பெருமாள் தன் சந்தோஷத்துக்கு செய்யறதுனால கேட்டதே சாக்கா வச்சுண்டு போதுமானதா வச்சுண்டு தரம் பார்க்காத என்ன பண்றான், கோலின பலத்தை கோலின காலத்துல குடுக்கிறான் அப்படின்னு அர்த்தம் கொள்ளணும். அதனால எதையுமே நம்ம சொல்ற வாக்கியத்தை விபரீதமா புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் நிறைய வழிகள் இருக்கு. நிறைய தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வழி இருக்கு. ஆனா புரிஞ்சுக்கிறத கொஞ்சம் ஜாகிரதையா நன்னா புரிஞ்சுக்கும். அதனால இப்ப சந்தேகம் என்ன வந்ததுன்னா, பலன் கொடுக்கிறவன் தராதரம் பாராமல் கொடுப்பனான்னா பலன் கொடுக்கறத தன்னுடைய பிரயோஜனத்துக்கு நான் நினைக்கிறதுனால யார் கேட்டாலும் கேட்பதே வியாஜமாக கொண்டு பலன் கொடுக்கறான். இப்ப அதான், அதனால இப்ப என்ன ஆச்சுன்னா அஞ்சாவது சந்தேகமும் நிவர்த்தி ஆச்சு. அதனால தரம் பாராதே சமாதிக தரித்திரனான சத்வேஸ்வரன் தரம் பாராதே தருகை கூடுமோ அப்படின்ற போது பிரயோஜன விசேஷத்தை நினைச்சுக்கணும். அந்த பிரயோஜன விசேஷத்தை, அதாவது ஆசிரியருக்கு அபேட்சிதத்தை கொடுக்கறது தன் பேராக தன்னுடைய பிரயோஜனமாக நினைக்கிறதுனால என்ன பண்றான் பெருமாள், தரம் பாராதே கொடுக்கை கூடும். அதுக்கு திருஷ்டாந்தம் என்ன சொன்னார், குமாரனோடொக்க திரியக்கான கிணிக்கு பால் ஊட்டும் கணக்கிலே, தண்ணியரான பிற பேரே தன் பேராக அப்படின்னு பெருமாள் செய்யறதுனால அந்த இடத்துல கொடுப்பதுன்றது கூடும். அதனால ஒருத்தருக்கு ஒரு கஷ்டத்தை போக்கி அவ படுற சந்தோஷத்தை பெருமாள் என்ன நினைக்கிறான், தன்னுடைய சந்தோஷமா தனக்கு புருஷார்த்தமா நினைக்கிறோம். அதனால அந்த மாதிரி தரம் பாராதே கருகை கூடும் என்பதாக சொல்லி, இப்படி யதா லோகம் பிறந்த சங்கைகளுக்கு யதா லோகம் பரிகாரம் உண்டாகையாலே பிரபத்தி யதா சாஸ்திரம் அபேட்சிதமாக புரியுது. லோகத்தை பார்த்துதான் சந்தேகம் வருது. இப்ப எத்தனையோ இடத்துல ஒருத்தருக்காக ஒருத்தர் பறிஞ்சு பேசினாலும் நீ அவளுக்காக பேசிட்டு வராது போகுது வர, எத்தனையோ இடத்துல அந்த மாதிரியும் இருக்கும் இல்லையோ. அதனால என்னன்னா, தனக்கு வேணுங்கிறவாளா இருந்து புருஷகாரமா இருந்தாலும் அவளுக்காக நீ பேசிட்டு இனிமே இங்க வராதேன்னு சொல்ற இவாளும் காரியம் செய்ய மாட்டேன்றவாளும் இருக்க. அதே மாதிரி வந்து லோகத்துல எவ்வளவோ நம்ம பாக்குறோம், நல்ல ஒரு ஒசந்த நிலையில இருக்கிறவா ஒரு சாமானிய இவாள கிட்ட நெருங்கிறதுக்கு கூட விடமாட்டேங்கிற, நெருங்கிறதுக்கே விடாம இருக்கிற போது அவள் இடத்துல பலனை இவா வந்து எப்படி கேட்டு பெற முடியும் என்றெல்லாம் அந்த லோகத்துல மேம்பட்டு இருக்கிறவா தாழ்ந்தவர்கள் விஷயத்துல விலகி இருக்கிறத பாக்குற போது இப்படிப்பட்ட சமாதிக தரித்திரனான சர்வேஸ்வரன் எல்லாருக்கும் பலனை கொடுப்பான், அதுவும் ஒரு சின்ன காரியம் அவனும் பரிபூர்ணன் நிரபேட்சன் கொடுப்பன. இப்ப லோகத்துல எல்லாம் சமிருத்தியா நிரபேட்சர்களா செல்வந்தர்களா இருந்தா ஒருத்தரோட சாமானிய பொருளை வசிந்த கூட மாட்டான், அந்த பணம் திரும்ப கூட மாட்டான். இதெல்லாம் நம்ம லோகத்துல பாக்குறோம், அவளுக்கு அது பொருட்டே இல்லை. அவ பழகிற சொசைட்டி, அவ போற இது, அவ விரும்புறது எல்லாமே அது வந்து வேறு விதமா இருக்குமே தவிர, பிரீதியோட குடுத்தா கூட அந்த அல்ப பொருளை உதாசீனம் பண்ணி கடாசுவாளே தவிர ஆதரிக்க மாட்டாளே. அதுல பெருமாள் மட்டும் எப்படி இந்த அல்ப வியாஜத்துக்கு பலனை கொடுப்பான்னு யதா லோகம் பிறந்த சங்கைகளுக்கு, லோகத்துல மனுஷா அப்படி இருக்கிறதெல்லாம் பாக்குறதுனால இந்த சந்தேகம் வந்தா பரிகாரத்தையும் என்ன சொன்னார், யதா லோகம் அந்த புற பரிஜனம் பிதா புத்திரன் சுஜன சார்பு பௌமன் அப்புறம் குமாரனோட கிணிக்கு பாலூட்டும் கணக்கிலேன்னு லோகத்துல இப்படியும் பாக்குறோம். எத்தனையோ குணவான்கள் இருக்கா, தராதரம் பார்க்காத பழகறா, ரொம்ப பிரீதியா இருக்கா, இவ சமர்ப்பிக்கிற ஒரு சின்ன திரவியத்தை கூட என்ன பண்றா, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வஸ்துன்னு அவளை சந்தோஷப்படுத்தி வாங்கிக்கிறா. லோகத்துல எல்லாத்தையும் தான் பாக்குறோம், ஒரு சைடு அப்படி இருந்தாலும் மற்றொரு பக்கம் இப்படியும் இருக்கிறவாளை நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த பிரபத்தி அபேட்சித பல சாதனமாக குறையில்லைன்னு லோகத்தை வச்சு உனக்கு ஏற்பட்ட கலக்கத்துக்கு லோகத்தை கொண்டே உனக்கு பரிகாரம் காட்டப்பட்டது என்பதாக சொல்லி, அதுக்கு மேலதான் ரொம்ப அழகா ஒரு விஷயம். அதாவது என்னன்னா, இந்த மாதிரி இந்த சங்கைகளுக்கான பரிகாரத்தை ஒரு சதாச்சாரியன் பக்கல்ல கேட்டு இந்த தெளிவு பெறாதவாளுக்கு பிரபத்தியில மகாவிஸ்வாசம் பிறக்காது அப்படின்னு. அதனால இப்ப சொன்ன இந்த அஞ்சு விதமான சங்கைகளுக்கு மறுக்க ஒண்ணாமே ஒழிக்க ஒழியாமை நிருபாதிகமாக சககாரியை பார்த்திருக்க வேண்டாமை தண்ணியரான பிறப்பேரே தன்பேராக இந்த விளக்கத்தை ஸ்ரீமத் சப்தமும் நாராயண சப்தமும் காட்டிட்டு, புருஷகார விசேஷம் சம்பந்த விசேஷம் குண விசேஷம் வியாபார விசேஷம் பிரயோஜன விசேஷம், அத முதல்ந்து ஸ்ரீமத் சப்தம் மற்ற நாளும் நாராயண சப்தம் அதனால வந்து காட்டப்பட்டது என்று சொன்னாரோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த அர்த்தங்கள் எல்லாம் ஒரு சதாச்சாரியன் பக்கல்ல ஒருவன் நன்றாக கேட்டு தெளிவு பெறலேன்னா அவனுக்கு பிரபத்தியில மகாவிஸ்வாசம் வராது. எத்தனையோ கஷ்டப்பாடும் இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம், மோஷம் வச்சே பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யம் இல்லாதெல்லாம் எத்தனை பேர் பேசுற செய்கிறார். அது காரணம் என்னன்னா, நன்னா வேதாந்த அர்த்தங்களை ஒரு ஆச்சாரியன் பக்கம் கேட்கல, அதனால அப்படி தோன்றும். சரி, ஏன் இதுல வந்து மகாவிஸ்வாசம் வராம போகுது, அதுக்கு ஒரு இது சொல்றது. பிரபத்தி பண்றவனுக்கு அந்த பிரபத்தியினுடைய பலன்ல ஏன் நம்பிக்கை வராம போகுது அப்படின்னு கேட்டா அதை ரொம்ப அழகா சொல்ற, ஈஸ்வரன் அபிமுகன் அல்லாமையாலேன்னு ஆரம்பிச்சு சொல்ற. அதாவது விமுகன், விமுகன்னா பூஜிய திருப்பின்னு இருக்கான், அதுதான் அபிமுகன் அல்லாதவன். அபிமுகன்னா நம்மளை பார்த்து பெருமாள் வந்து அனுகிரகம் பண்றான், அபிமுகன் அல்ல அப்படின்னா விமுகன். அந்த விமுகனா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அனாதியா நாம பண்ணின ஆக்யாந்திலங்கள் பூஜைய திருப்பின்னு இருக்கோம். நம்ம விஷயத்துல முகம் கொடுத்து கேட்க மாட்டேன்றான். காரணம் என்னன்னா அவன் சொன்ன வார்த்தை எதையுமே நம்ம கேட்கல. சுதி ஸ்மிருதி மமைவாக்யான் இருக்கோம், நாம கேட்கல. அதனால ஆக்யாஸ்தேதி மம துரோகின்னு இருக்கோம். அப்படி இருக்கிறதுனால அவன் நம்ம விஷயத்துல அபிமுகனா இல்லாததுனால, விமுகனாக இருக்கிறதுனால இவனுக்கு வந்து என்ன அதனால சிந்திச்சுது அப்படின்னு கேட்டா, மோட்சத்துக்கு பரம்பரையா உபாயமா இருக்கிற தொடக்கமான கர்மயோகத்துக்கே இவன் அதிகாரி இல்லாதவனா போயிட்டான். அது கூட அனுஷ்டிக்க முடியாதவனா போயிட்டான். அதான் பகவானுடைய பிரீதியை உத்தேசிச்சு ஒரு வைதிக கர்மங்களை பண்றதுக்கு கூட இவன் அனதிகாரியா இருக்கான். அதுக்கு காரணம் என்னன்னா, பெருமாள் இவனை லட்சியம் பண்ணாத இவன் அபராதத்தினால விமுகனா இருக்கான். அப்ப இவன் என்ன நினைக்கிறான், கர்மயோகாதிகளுக்கே நம்ம அனர்கனா இருக்கும், அதாவது மோட்சத்துக்கு முதல் படியா இருக்கக்கூடிய கர்மயோகத்துக்கே அனதிகாரியா இருக்கிற நாம சாட்சாத் மோட்சோபாயமான இந்த பிரபத்திய அனுஷ்டிச்சு அவனிடத்திலேருந்து புருஷார்த்தம் பெறுவோம்னா நம்பிக்கை வர்றது கஷ்டமா இருக்கு. முதல் படியிலேயே கால் வைக்க வழி இல்லாதவன் சாட்சாத் மோட்சோபாயமான பிரபத்திய அனுஷ்டிச்சா பலன் கொடுக்கணும். அதனால மகாவிசுவாசம் பேடுறது. அந்த மாதிரி பெருமாள் நம்ம விஷயத்துல சீற்றத்தோட இருக்கிற போது நாம இந்த சரணாகதியை பண்ணி பலனை தர முடியுமா? கர்மயோகாதிகளுக்கு அனர்ஹனாய் வைத்து என்று சொல்றோம். அதுக்கு இவன் அதிகாரி அல்லாதவனாக பேட்டான். ஆனால் இவன் ஆசைப்படுற பலனோ எப்படிப்பட்டதுன்னா உயர்ந்த மோட்சம். அதான் சொல்றார் ஆடவந்த, திகசுச்சிம் அபிநீதம் நிர்ஜயம் மாமலஜம் பரமபுருஷ யோகம் யோகி வர்யாக்ர கண்யைகி திதிசிவ சனகாத்யைகி தியாதும் அத்தியந்த தூரம் தவ பரிஜன பாவம் காமையே காமகிருத்தக என்று சொல்றார். அதனால அவருக்கு அதெல்லாம் பொருந்தாது. நைசி அனுசந்தானம் பண்ணிக்கிறார். அந்த மாதிரி எனக்கு வந்து வினயம் இல்லை, பக்தி இல்லை, தயை இல்லை, கொஞ்சம் கூட லஜ்ஜை இல்லாத நான் என்ன ஆசைப்படுறேன்னு கேட்டா மோட்சத்தை ஆசைப்படுறேன். பரமபுருஷனான உன்னிடத்துல மோட்சத்தை ஆசைப்படுறான். நீ எப்படிப்பட்டவர் அப்படின்னா, திதிசிவ சனகாதியே தியாதும் அத்தியந்த தூரம், பிரம்மருத்ராதிகள் சனகாதிகள்னா உன்னை தியானம் பண்ணணும்னா அந்த தியானத்துக்கே நீ எட்டாதபடி வெகு தூரத்துல இருக்கிற ஒன்ன, அவளுடைய தியானத்துக்கே எட்டாத உன்ன, எதுவுமே குணம் இல்லாதன்னா உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லி லஜ்ஜை இல்லாத ஆசைப்படுகிறேனே என்று சாதிக்கக்கூடிய ரீதியில எல்லாத்துலேயும் நீச்சர்களான நாம ஆசைப்படுற பலனும் அது உத்கிருஷ்டமான மோட்ச பலன். சரி, ஆசைப்படுறது மோட்ச பலனா இருக்கட்டும், ஆனா அந்த பலனுக்கான உபாயம் எவ்வளவு அல்பம், எவ்வளவு சின்னது, அதைத்தான் சொல்ற. ஆசைப்படுறது பெரிய மோட்ச பலன், அந்த மோட்சத்துக்கான உபாயமும் லகு உபாயம், அவ்வளவு சின்னது. அதுக்கு வந்து தேகத்தை வருத்திக்க வேண்டாம், அதே மாதிரி காலத்தினால நீண்டகாம செய்ய வேண்டாம், பணத்தை நிறைய செலவழிக்க வேண்டாம். இப்ப கர்மயோகத்திலே நம்ம தொடங்குற போது எவ்வளவு பணங்கள் யாகாதி கர்மங்கள்லாம் பண்றதுக்கெல்லாம் செலவழிக்கணும். இங்க அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, பண செலவும் கிடையாது. அவ மாதிரி பக்தி யோகம் பண்றவா மாதிரி நீண்ட காலம் பண்றதா இல்லை, க்ஷணகால சாத்தியம், பண செலவும் கிடையாது. அதே சமயத்துல நீண்ட காலமும் செய்ய வேண்டாம். அதன் பிறகு என்னன்னா, க்ஷணகால சாத்தியமாக இருக்கக்கூடியத சரீரத்தை வருத்திட்டு ஆயாசத்தோடும் செய்ய வேண்டாம். அனாயாசமா தேகத்தை வருத்திக்காது செய்யணும். ஆனா பக்தி யோகத்துக்கு எவ்வளவு தேகத்தை வருத்திக்கணும் இந்த மாதிரிலாம் கிடையாது. இதுக்கு எல்லாம் கடினமான அங்கங்கள் இருக்கான்னு கேட்டா, பக்திக்கு இருக்கிற மாதிரி அங்கங்கள் எதுவும் இருக்கு கிடையாது. இதெல்லாம் பாக்குற போது இவனுக்கு என்ன தோன்றது, ஆசைப்படுற பலனும் பெருசு, பலனுக்கான உபாயமும் அத்தியல்பம், அவ்வளவு சின்னது. இதுல தனக்கு பலன் வருமானே இவன் சந்தேகப்படுற போது, உனக்கு மட்டும் இல்லடாப்பா, உன்னோட அனுபந்திகளுக்கும் சேர்த்து பலன் தர அப்படின்னு சொல்றான் பெருமாள். அதனால வினத விவித பூத பிராந்த ரட்சிக்க தீட்சை. உனக்கு மட்டும் இல்ல, உன்னோட சம்பந்தம் பெற்றவர்களுக்கும் மோட்சத்தை தருகிறேன், கேட்ட காலத்துல கொடுக்கறேன் என்றெல்லாம் பெருமாள் பிரபத்திக்கு பலனா சொல்ற போது இதனுடைய அருமையை நினைந்து என்ன பண்ற அப்படின்னு அது ரொம்ப அழகா சாதிக்கிறார். கலையெண்ணு கட்டு போய் கலையெண்ணெய் ஆயிற்று என்று எம்பார் அருளி செய்தாரே என்று சொல்ற. ஒரு குடியானவன் ஒரு ராஜாவுக்கு அவன் கேட்கறான், ஒரு காலம் எள்ளு கட்டு குழு அப்படின்னு கேட்கற போது அழறாமோ, என்னால ஒரு காலம் எள்ளு கட்டு கொடுக்க முடியாதுன்னு அந்த குடியானவன் சொன்ன. அடுத்தது அந்த ராஜா என்ன பண்றான், ஒரு காலம் எண்ணெய் குழுன்னு கேட்கறான். எள்ளு கட்டே கொடுக்க முடியாதவன் எவ்வளவு எள்ளு ஆட்டினா எண்ணெய் வரும், ஒரு காலம் எண்ணெய் குழுன்னு கேட்கிற மாதிரி எது இருக்கான். பக்தி யோகம் பண்ண முடியாம அழாத அந்த ஸ்தானத்துல என்ன நிறுத்துன்னு பெருமாள் சொல்றது இருக்கு. பக்தியோகத்தை கூட நம்புவான் செய்வான், நம்மளால பண்ண முடியல, ஆனா அந்த ஸ்தானத்துல தன்னை நிறுத்துவதாகிற பிரபத்தியில நம்பிக்கை வராது.
சத்தியோகம் பண்ண முடியாது இல்ல, இதெல்லாம் வந்து நீ வந்தா இந்த விஷயம் எல்லாம் வச்சுட்டு
ஆயிற்றுன்றதுக்கு இதான் விஷயம். அந்த மாதிரி ஒரு காலம் எள்ளு கட்டே கொடுக்க முடியலன்னு அழறவனை போய் ஒரு காலம் எண்ணெய் கொடுன்னு சொன்னா அது எப்படியோ அது போல பக்தி யோக ஸ்தானத்துல பிரபத்தியை விதிப்பது. பக்தி யோகம் பண்ண முடியலேன்னு கவலைப்படாத, நீ பிரபத்தி பண்ணு அப்படின்றது என்ன என்ன, எள்ளு கட்டு கொடுக்க முடியாதவனை போய் ஒரு காலம் எண்ணெய் கொடுன்னு கேட்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், பெருமாள் அந்த பிரபத்தி ஸ்தானத்துல நிறுத்தலமானா இவனுக்கு எவ்வளவு மகாவிசுவாசம் இருக்கணும். பெருமாள் நம்ம இடத்துல பக்தியை எதிர்பார்க்காத அது கொடுக்குற மோட்ச பலத்தை கொடுப்பான்றதுல எவ்வளவு மகாவிசுவாசம் இருந்தா அவன் பக்தி ஸ்தானே திட்டுவா ரட்சகோபவன்னு கேட்பான். அதனால நம்பிக்கையை விட்டு எவ்வாறு அருள் செய்த வார்த்தை என்பதாக இது. அடுத்த சனி ஞாயிறு கிடையாது, மற்றதெல்லாம் உண்டு. திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி எல்லாம் உண்டு, சனி ஞாயிறு மட்டும் கிடையாது.
Thank you.